அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் முதல் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை சென்றிருக்கும் அமெரிக்க அதிகாரி நிஷா பிஷ்வால் தமது பயணத்தின் முடிவில் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதில் இலங்கை அரசு போதுமான முன்னேற்றம் காட்டவில்லை என்று தெரிவித்திருக்கும் கருத்துக்கள்.
The United States has always supported a Sri Lankan process to resolve the issues emanating from the conflict.
இவர் யாழ்ப்பாணம் சென்றிருந்தபொழுது அவரை சந்தித்த அரசியல் மற்றும் சிவில் சமூக தலைவர்களின் கருத்துக்கள். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழக மாணவன் இந்திய தலைநகர் டில்லியில் தாக்கப்பட்டு இறந்ததை கண்டித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கும் பின்னணியில் டில்லியில் இனவாத மனப்பான்மை இன்னமும் நிலவுகிறதா என்பது குறித்த ஒரு ஆய்வு.
இனவாதம்ங்கிறது இந்தியாவில ஊறி போன ஒரு விஷயம். ஏன்னா வந்து வடகிழக்கு மாநிலம் சார்ந்தவர்கள் வாழக்கூடிய இடத்துலதான் அது கருப்பின மக்களும் சேர்ந்து வாழ்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரே விதமான பார்வை இருக்கு. அதனால வந்து இத அந்த அமைச்சர் செய்த வேலை இருக்குதுல்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சியா கூட பாக்கலாம்.
நிறைவாக நேர்நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஜெர்மனியில் நடக்கின்ற சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைனின் எதிர்காலம் குறித்து ரஷ்ய மற்றும் மேற்குலக தலைவர்கள் மோதிக்கொண்டார்கள். வாரக்கணக்காக நடந்த போராட்டங்களின் பின்னர் உக்ரைனின் விதி சமநிலையில் இருக்கின்றது என்றும், ஆனால் அதன் எதிர்காலம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரான ஹெர்மன் வான் ராம்பே அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த போராட்டங்களை ஜனநாயகத்துக்கான போராட்டங்கள் என்று கூறி அதனை ஆதரிப்பதாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது. வன்முறையுடனான தெரு போராட்டங்களையும் போலீசார் மீதான தாக்குதல்களையும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரிப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லவ்ரோ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
தாய்லாந்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக தலைநகர் பாங்காக்கில் இன்று அரசாங்கம் மற்றும் எதிரணி ஆதரவாளர்களிடையே வன்முறை மோதல்கள் மூண்டுள்ளன. குண்டு தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சண்டைகளில் பலர் காயமடைந்துள்ளனர். பாங்காக் அங்காடி தெருக்கள் இன்று ரணகலமாக காட்சியளித்ததாக அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர்கள் கூறுகின்றனர். எதிரணியினர் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கின்றனர். வாக்காளர் அட்டை விநியோகத்தை தடுக்க முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளை ஞாயிற்றுக்கிழமை 10 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு நடக்காது என்று தேர்தல் ஆணையாளர் ஒருவர் கூறியிருப்பதாக செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
இந்தியாவின் வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்டமை மற்றும் அதனைத் தொடர்ந்து அவனது மரணம் ஆகியவற்றுக்கு எதிராக இந்திய தலைநகர் டில்லியில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். 20 நிடோ டானியா சில தினங்களுக்கு முன்னதாக சில கடைக்காரர்களால் ஏளனம் செய்யப்பட்டு தாக்கப்பட்டார். பல மணி நேரத்தின் பின்னர் அவர் மரணமடைந்தார். இது தொடர்பில் இருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின சிறுபான்மையினருக்கு எதிரான இனவாதம் மற்றும் பாரபட்சம் ஆகியவற்றை கோடிட்டு காட்டுகின்றது. டானியா மீதான தாக்குதல் குறித்து நடவடிக்கை எடுக்க தாமதித்ததாக டெல்லி போலீசார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது.
ஸ்பெயினில் கருக்கலைப்புக்கான கட்டுப்பாடுகளை மேலும் இறுக்கமாக்கும் புதிய சட்ட மசோதாவை தலைநகர் மெட்ரிட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கருக்கலைப்புக்கான தீர்மானத்தை எடுக்கும் உரிமையை பெண்களிடமே விட்டுவிட வேண்டும் என்று ஸ்பெயின் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அங்கு வந்து குவிந்திருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்பெயினின் பழமைவாத அரசாங்கம் பாலியல் வல்லுறவு மற்றும் தாயின் சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தல் என்கின்ற காரணங்களை மட்டுமே முன்வைத்து கருக்கலைப்பு செய்ய முடியும் என்று புதிய சட்டத்தை கொண்டுவர முனைகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேஷிய தீவான சுமத்ராவில் எரிமலை ஒன்று வெடித்ததில் 4 பள்ளிக்கூட சிறார்கள் உட்பட குறைந்தபட்சம் 11 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சினாபங் எரிமலை வெடித்து எரிமலை குழம்பையும் வாயுவையும் வாயுமண்டலத்தில் ஆயிரக்கணக்கான மீட்டர்களுக்கு சிதறியடித்திருக்கின்றது. அவை அருகில் இருக்கின்ற கிராமத்தையும் சூழ்ந்து கொண்டன. அப்பொழுது அந்த மலையில் ஒரு பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகள் சுற்றுலா சென்றிருந்ததாக செய்திகள் கூறுகின்றன. எரிமலை வெடித்த பொழுது கிராமத்தை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளியன்று தமது வீடுகளை பார்க்க செல்லதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
பாகிஸ்தானில் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் 2 பெரிய புதைகுழிகளில் 13 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக அதிகாரிகள் நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை நியமித்திருக்கிறார்கள். இன்னும் 1 காலத்தில் இந்த ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் மோசமாக உருக்குலைந்த சடலங்கள் கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்டன. பாகிஸ்தான் அரச படையினருக்கும் பலூச் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல்களின் போது காணாமல் போனவர்களின் உடல்கள்தான் இவை என்று மனிதுரிமை செயற்பாட்டாளர்கள் சந்தேகிக்கின்றனர்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை சென்றிருக்கும் அமெரிக்க அதிகாரி நிஷா பிஷ்வால் தமது பயணத்தின் முடிவில் போருக்கு பிறகான காலகட்டத்தில் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதில் இலங்கை அரசு போதுமான முன்னேற்றம் காட்டவில்லை என்று இன்று கொழும்பில் தெரிவித்திருக்கிறார். அவரது கருத்துக்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
Over the last 2 days, I have had frank discussions with the government, with opposition, and with civil society representatives in Colombo and in Jaffna.
கடந்த 2 நாட்களாக இலங்கையில் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அரச உயர்மட்ட பிரமுகர்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் சந்தித்த அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவுச் செயலர் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். சகல தரப்பினருடனும் நேரடியான அதாவது வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக கூறிய நிஷா தேசாய் பிஸ்வால் இலங்கை பிரச்சினையில் அமெரிக்காவின் பங்கு என்ன என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெளிவுபடுத்தியதாக கூறினார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீண்டகால உறவு என்பது அரசுக்கும் அரசுக்கும் இடையிலானது அல்ல, மக்களுக்கும் மக்களுக்கும் இடையிலானது என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மீள வலியுறுத்துவதாக அவர் கூறினார். இலங்கையில் நடந்த சந்திப்புகள் ஆக்கப்பூர்வமானவையாகவும் ஒத்துழைப்பு சார்ந்ததாகவும் அமைந்ததாக நிஷா பிஸ்வால் மேலும் தெரிவித்தார்.
But we conveyed our concerns to senior government officials about the insufficient progress in addressing justice, reconciliation and accountability.
இலங்கையில் நீதி, மீள் நல்லிணக்கம், போர்க்கால சம்பவங்களுக்கான பொறுப்புக்கூறல் உள்ளிட்ட பல விடயங்களில் இலங்கை போதுமான முன்னேற்றத்தை காட்டவில்லை என்ற அமெரிக்காவின் கவலைகளை இலங்கை அரசுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாகவும் அமெரிக்க உதவி வெளியுறவுச் செயலர் ஊடகவியலாளர்களிடம் கூறினார்.
The United States has always supported a Sri Lankan process to resolve the issues emanating from the conflict.
ஸ்ரீலங்கா ப்ரோசஸ், அதாவது இலங்கையில் யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினைகளை இலங்கை தானாக சுயமாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கே அமெரிக்கா எப்போதும் ஆதரவளித்து வந்திருப்பதாகவும், ஆனால் எல்எல்ஆர்சி பரிந்துரைகளின் அமுலாக்கம் உட்பட பல விடயங்களில் இலங்கை முன்னேற்றம் காட்டவில்லை என்பதால் பொறுமை இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் நிஷா பிஸ்வால் தெரிவித்தார். மனித உரிமைகளுக்கான மரியாதை நாட்டில் மோசமடைந்து வருகின்றமை, மத சிறுபான்மையினருக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள், சட்டத்தின் ஆட்சி சீர்கட்டு ஊழல்களும், சட்டத்தின் பிடியில் குற்றவாளிகள் சிக்காத தன்மையும் இலங்கையின் ஜனநாயக பாரம்பரியத்தின் பெருமையை சீரழிப்பதாகவும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகள் ஆகாது என்று அமெரிக்க உதவி வெளியுறவுச் செயலர் கூறியிருக்கிறார். எனவே இலங்கையில் மீள் நல்லிணக்கத்தையும் ஜனநாயக ஆட்சியையும் நீதி மற்றும் பொறுப்பு கூறலையும் ஏற்படுத்துமாறு வலியுறுத்தி ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் 3வது தீர்மானத்தையும் அமெரிக்கா கொண்டு வரும் என்றும் நிஷா பிஸ்வால் கொழும்பில் இன்று தெரிவித்தார். அந்த தீர்மானத்தில் என்ன வகையான வாசகங்கள் இருக்கும் என்பதை இப்போது சொல்ல முடியாது என்றும் இலங்கை மக்களின் நட்புணர்வுடன் அது இசைந்து போகும் என்றும் அமெரிக்க பிரதிநிதி நிஷா பிஸ்வால் கொழும்பில் இன்று மேலும் தெரிவித்தார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அமெரிக்க அதிகாரி நிஷா பிஸ்வால் யாழ்ப்பாணம் சென்றிருந்தபொழுது அவரை சந்தித்த அரசியல் மற்றும் சிவில் சமூக தலைவர்களின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டில் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என்பதால் பிரச்சினையில் சம்பந்தமில்லாத வெளியார்களினால் மக்களினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவுச் செயலர் நிஷா தேசாய் பிஸ்வால் அவர்களிடம் யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தநாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார். 3 நாள் விஜயமாக இலங்கை வந்துள்ள அமெரிக்காவின் உதவி வெளியுறவுச் செயலர் நிஷா தேசாய் பிஸ்வால் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தநாயகம், வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தலைமையிலான காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்கள் சிலரையும் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள மக்களில் ஒரு பகுதியினரையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். வடமாகாண ஆளுநர் சந்திரசிரி அவர்களையும் அவருடைய அலுவலகத்தில் அவர் சந்தித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்கும் அவர் விஜயம் செய்திருந்தார். அமெரிக்க உதவி வெளியுறவுச் செயலருடன் கொழும்பில் உள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மைக்கேல் ஜே சிசன் அவர்களும் யாழ்ப்பாணம் சென்றிருந்தார். யாழ் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பு குறித்தும் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் குறித்தும் யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தநாயகம் அவர்கள் செய்தியாளர்களுக்கு விளக்கி கூறினார்.
நடந்த போரினுடைய நடவடிக்கைகளை பற்றி மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்பகமான ஒரு விசாரணையை நடாத்துவது அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால்தான் எவ்வளவு பேர் காணாமல் போனது, அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்கு கொண்டு போனார்கள், இப்படியான விடயங்களை பற்றி நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக வீடுவாசல் அழுந்தவர்கள், கணவன் அழுந்தவர்கள், இந்த விதவைகள் இவர்களுக்கெல்லாம் உதவி சகாயங்கள் செய்யப்பட வேண்டும், நிவாரணங்கள் செய்யப்பட வேண்டும். எனவே இவற்றையெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு இப்படியான ஒரு விசாரணை, நம்பகமான ஒரு விசாரணை தேவை. இந்த விசாரணை இங்கே நடத்தப்பட முடியாவிட்டால் வெளியாலே நடத்தப்படலாம். ஆகையினாலே இப்படி ஒரு விசாரணையை மக்கள் விரும்புகின்றோம். அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டது என்னவென்று சொன்னால், இனங்கள் மத்தியில் ஒரு ஒருமைப்பாடு ஏற்படுத்துவது உங்களுக்கு அதில் கவனம் இல்லையா என்று சொல்லி நான் சொன்ன. அதுலயே எங்களுக்கு கவனம் இருக்குது. இங்க இருக்கிற பல்லின மக்கள் மத்தியில ஒருமைப்பாட்டை, பல் மத மக்கள் மத்தியிலும் பல்லின மக்கள் மத்தியிலே ஒருமைப்பாட்டை கொண்டு வரதுக்கு எங்களை இங்க உழைக்க வேண்டும். அந்த ஒருமைப்பாட்டுல தான் ஏதாவது சமாதானத்தை கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி அவர் அதை கூறி முடித்திருப்பாரு. அதுக்கான படங்களையும் எடுத்து சொன்னோம்
என்றார் யாழ்ஆயர் அவர்கள். அதே நேரம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனிவா மாநாட்டில் காணாமல் போயுள்ளவர்கள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவரிடம் தான் எடுத்து கூறியதாகவும் யாழ்ஆயர் தோமஸ் அந்தநாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்.
காணாமல் போன ஆட்களை பற்றி இங்கே மிகவும் கவலைப்படுகின்றார்கள் மக்கள். எல்லாரும் எடுத்து சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் கண்ணுக்கு முன்னால எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய புருஷன் இவருடைய எல்லாரையும் கொண்டு போனார்கள், கொண்டு வரே இல்லை. என்ன நடந்தது? காணாமல் போன ஆட்களுக்கு என்ன நடந்தது? ஆகவே அதற்கு ஒரு விடையை அரசாங்கம் தர வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லா மக்களுடைய ஆதங்கம் கொடுத்து கூறினர். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப இதற்கு நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் என்று சொல்லி கூறினார்
என்றார் யாழ்ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள். அமெரிக்க உதவி வெளியுறவு செயலாளருடனான சந்திப்பு குறித்து தகவல் கூறிய வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்கள்,
மனித உரிமை தொடர்பான நிலைப்பாட்டினை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களிடம் நல்லிணக்கத்தை நல்லெண்ணத்தை காட்டுவதாக இருந்தால் இந்த சரணடைந்த காணாமல் போனவர்களை ஏன் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களை விடுவிக்க நூடாக அந்த நல்லெண்ணத்தை காட்டலாம் என்றதையும் அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம். தாங்கள் இது தொடர்பாக அழுத்தங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கொடுப்பதாகவும், வரும் ஜெனீவா மாநாட்டிலும் இது தொடர்பான கேள்விகளை தாங்கள் கொடுப்பதன் ஊடாகவும் ஆதரவாக இருக்கும் என்ற செய்தியை கூறியிருக்கிறோம்
என தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் மலையக மக்கள் போலீஸ் நிலையங்களில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக மலையக தமிழ் இளைஞர்களையும் போலீஸில் சேர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆறுமுகன் தொண்டைமான் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள் நடத்திய இன்றைய சந்திப்பு தொடர்பில் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டைமான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இல்லை, மலையத்தில் உள்ள டவுனுங்க டெவலப்மெண்ட்டை பற்றி, அது மாத்திரம் இல்லாமல் அந்த போலீஸ் உத்தியோகத்துக்கு ஆள் எடுக்கிறத பற்றி நம்ம மலையத்து இளைஞர்களை 200 பேர் கொடுக்க சொல்லியிருக்காரு எங்கள் இன்டர்வியூக்கு, எஸ்ஐக்கும் கான்ஸ்டபுளுக்கும்.
அதாவது இப்போ அவங்களா கோரிக்கை விடுத்து போய் சந்திச்சிங்களா, இல்லாட்டி நீங்களா போய் ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த சந்திப்பு?
நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் சந்திச்சோம்.
இந்த போலீஸுக்கு போலீஸ் துறைக்கு 200 பேரை இணைத்துக் கொள்வது சம்பந்தமாக பற்றி மட்டும்தான் பேசுனீங்களா, இல்லாட்டி வேற வேற?
இல்ல, அப்புறம் அந்த வத்தல ஸ்கூல் விஷயத்தை பத்தி பேசணும். ஸ்கூல் விஷயத்தை பத்தி பேசி அந்த காணியை அமைச்சு மூலமா கல்வி அமைச்சுக்கு பணம் கொடுத்து அது யூடிஏ கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அந்த காணியை. இனி அடுத்து வத்தல ஸ்கூல் ரொம்ப நாளா பின்தங்கி இருந்த விஷயம், 25 பல ஸ்கூல்ல கட்ட தொடக்கிற அந்த காணியை பார் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு.
இது தவிர மலையக இளைஞர்களின் வேலை வாய்ப்பு விடயம் தொடர்பாகவும் கல்வி விவகாரம் தொடர்பாகவும்
வேலை வாய்ப்புக்காக தான் இது போலீஸ் உத்தியோகத்தை கேட்டிருக்கோம். அதுல நம்மளுக்கு எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிள் போடுறதுக்கு இன்டர்வியூக்கு ஒரு 200 பேர் முதற்கட்டமா தர சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப மலைய டவுன்கள் நகரங்களை அபிவிருத்தி பண்றதுக்கு இப்போ கொழும்புல பார்த்தீங்கன்னா பெரிய பாரிய அளவில் அபிவிருத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மலையாளத்தில் உள்ள நகரங்களையும் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு அவங்க யூடிய கவனத்துக்கு எடுக்க சொல்லியிருக்கோம்.
இதே நேரம் மலையகத்தில் மற்ற தொழில்துறைகள்லையும் மலையக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. அந்த தொழில்துறைகள் தொடர்பாகவும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறீர்கள் அரசாங்கத்தோடு?
இல்லை, அதை பொறுத்தளவு அந்தந்த யார் யார் எந்தெந்த அமைச்சருக்கு அடியில் பொறுப்பு வருதோ அவங்கள சந்திச்சு ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொன்றா இப்போ பண்ண போறோம்.
மலையக
ஆரம்பம் தான் பாதுகாப்பு செயலாளரை பார்த்தது.
மலையக இளைஞர்களுக்கு ஒரு 200 பேருக்கு இந்த போலீஸ் வேலை கிடைத்தால் அந்த போலீஸ் துறையில் மலையக மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கு.
அதே நேரம் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு மலையத்திலையும் நம்ம மலையத்தை சார்ந்த தமிழ் பசங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கணும். ஏன்னா நம்ம தோட்ட மக்கள்லாம் போய் ஏதாவது பிரச்சனைகள் சொல்றதுனால சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நாங்கள் அந்த அடிப்படையில் தொடங்கி தான் இந்த 200 கிடைச்சிருக்கு.
இப்போ நீங்கள் இவர்களுக்கான நியமனம் வழங்கும் போது இவற்றில் அரசியல் தலையீடு இருக்காது, தகுதி வாய்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்று உங்களால் உறுதிமொழி வழங்க முடியுமா?
நிச்சயமா தகுதி, யாருக்கு தகுதி என்ன, இப்போ நாங்கள் சொல்லியிருக்கேன், எங்கள் எல்லாத்தையும் யார் யார் இளைஞர்கள் சேரணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க பேர் லிஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லி அதை அட்ரஸோட போலீஸ் திணைக்களத்துக்கு கொடுத்துட்டா அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு அவங்க முறைப்படி அவங்க செய்வாங்க, எடுப்பாங்க. இது யாருடைய தலையீடு இருக்காது, நாங்கள் இந்த அவங்களுக்கு அந்த வழியை அமைச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான்.
கடந்த காலங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது, ஆசிரியர் நியமனங்களின் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கு மட்டும் நியமனங்கள் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, இருந்தாலும் குற்றச்சாட்டு இருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நியமனத்திலும் வருமா?
அது கையாளவே அப்படிதான் பேசுவோம். அதுக்காக நாங்கள் எங்க மக்களை விட முடியுமா? எங்க மக்களுக்கு வேண்டியது அப்பப்ப செய்ய வேண்டியது எங்க கடமை.
சரி,
குற்றச்சாட்டு வேணா யாரு வேணாலும் சொல்லலாம்.
அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் பேட்டியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழக மாணவன் இந்திய தலைநகர் தில்லியில் தாக்கப்பட்டு இறந்ததை கண்டித்து நூற்றுக்கணக்கானவர்கள் போராட்டம் நடத்தியிருப்பது குறித்த செய்தி ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இந்த சம்பவத்தின் பின்னணியில் தலைநகர் டில்லியில் இனவிரோத மனப்பான்மை இன்னமும் நிலவுகிறதா என்று டில்லியில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வரலாற்று ஆய்வுகளுக்கான பேராசிரியர் MSS பாண்டியன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முதல்ல நம்ம வந்து டெல்லி என்று பார்க்கின்ற பொழுது அது வந்து தேசிய தலைநகர்னு பார்க்க முடியாது. அது வந்து ஒரு ஹரியானாவுடைய ஒரு தொடர்ச்சியா ஒரு நார்த் இந்தியன் டவுனா தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதனால வந்து நார்த் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த டெல்லியில இருக்குது. அதனால டெல்லிங்கிறது நம்ம தனிப்பட்டு பார்க்க முடியாது, ஒரு ஒன்றுபட்ட நார்த் இந்தியன் கலாச்சாரத்துடைய ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு உள்ள வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வரைஞ்சு வந்து அவங்களுடைய உணவு பழக்கங்கள் வேற, அவங்க எப்படி தோற்றத்தில் இருக்கின்றது வேற, இதையெல்லாம் அவங்களால முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கருத்தாக்கம் என்று பார்த்தோம் என்றால் வடகிழக்கு மாநிலத்தில் வருகின்ற பெண்கள், உழைக்கும் பெண்களை பொதுவாக விபச்சாரிகள் என்று பார்க்கின்ற ஒரு போக்கு டெல்லி முழுவதும் அதிக அளவில் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து போதைப் பொருள் உபயோகிக்கின்றவர்கள் என்கின்ற கருத்தும் பரவலாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த இரண்டு அம்சங்கள் மட்டுமேவா இவ்வளவு பெரிய வெறுப்புக்கு காரணமாக அமைதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இது மட்டுமல்ல, டெல்லி வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய யாரையுமே வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடிய ஒரு நகரம் வந்து அது வந்து சிட்டி ஆஃப் மைக்ரன்ஸா இருந்தா கூட யாருக்கு அந்த சிட்டி சொந்தம் என்கின்ற ஒரு கேள்வி வந்து மீண்டும் மீண்டும் அங்க வந்துட்டு இருக்கு. எல்லாமே வெளியாட்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அது உழைப்புக்காக வேலைக்காக வரக்கூடிய நகரம். அதனால அந்த நகரம் வந்து ஒரு நார்த் இந்தியாவுடைய ஒரு பகுதியா இருந்தாலும் கூட அது யாருக்கு சொந்தம்ங்கிற கேள்வி வந்து மீண்டும் மீண்டும் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதுல வந்து சில இனத்தவர்கள் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அதுல வந்து வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் ஒரு விக்டிம் என்கின்ற அடிப்படையில்.
அவர்கள் மீதான வெறுப்பு என்ன மாதிரி எல்லாம் வெளிப்படுவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஒரு கல்லூரியிலாகட்டும் மற்ற இடங்களிலாகட்டும் என்ன மாதிரி எல்லாம் வெறுப்பு வெளிப்படையா அவங்க மேல காட்டப்படுது?
வீடு கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது, தொடர்ச்சியாகவே சிக்கல் இருக்குது. அதனால அவங்க சில இடங்கள்ல தான் அதிக அளவுல வந்து சேர்ந்து தங்கி இருக்கிறாங்க. இப்ப முனிர்கா வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது, அங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து கருப்பினத்து மக்களும் இந்த வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து ஒரு இல்லீகல் ஹவுசிங் காலனிஸ் ஆக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அதிக அளவுல இருக்கிறாங்க. மேலும் பார்த்தோம்னா வந்து அதிகமாக அவர்கள் வந்து பெரிய பணம் படைத்தவர்கள் என்கின்ற நிலையிலாம் இல்லை. அதனால ரொம்ப அடிப்படையான இடங்கள்ல தான் வந்து ஒரு கீழ்த்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே வந்து அவங்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோடைப்புக்கு அடிப்படையா இருக்குது. வந்து அவங்க விபச்சாரத்துல ஈடுபடுறாங்க, போதைப் பொருள்களை பயன்படுத்துறாங்க, விற்கிறாங்க. இதெல்லாம் சொல்வதற்கான அடிப்படை காரணம் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலையை சார்ந்திருக்கு. அடுத்தபடியாக அவங்க அங்கிருந்து வருகின்றார்கள், அவர்களுக்கு வந்து தனி கலாச்சார போக்கு இருக்கு. அதனால எல்லாருமே சேர்ந்து வாழ்றாங்க அதிக அளவுல. அதாவது அசிமிலேஷன்ங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையா இருக்கு. அது வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி, வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வருகின்றவர்களுக்கும் சரி. ஏன்னா பல விதமான பழக்க வழக்கங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமா இருக்குது. அதனால வந்து அந்த சமுதாயத்துக்குள்ள வந்து ஒரு அசிமிலேஷனுக்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது.
இதே போன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வந்து டெல்லியில் தங்கியிருக்கும் கருப்பினத்தவர்கள் மீதும் இருப்பதாக சில நாட்களுக்கு முன் டெல்லி அமைச்சர் ஒருவர் உகாண்டா பெண்களை நடத்திய விதத்தின் போது பெரிதும் விவாதிக்கப்பட்டது. நீங்க அதுவும் இந்த மாதிரியான டெல்லியில இருக்கிற ஆளும் பிரதான மக்கள் குழுக்களின் மனதுல இருக்கிற ஒரு அந்த பிரிஜுடிஸ் தான் அதையும் நிர்ணயிக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா?
கண்டிப்பா, அது வந்து ஒரு இனவாதம் வந்து அது டெல்லியை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்வது தவறான ஒரு விஷயம். இனவாதம்ங்கிறது இந்தியாவில் ஊறி போன ஒரு விஷயம், கருப்பு தோல் பிடிக்காத ஒரு விஷயம். அதனால அதை டெல்லியோட மட்டும் நம்ம சேர்ந்து பார்க்க முடியாது, அதை அகில இந்திய நிலையில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் டெல்லியில அது மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா வந்து வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவங்க வாழக்கூடிய இடத்துலதான் அதே இடத்துல வந்து கருப்பின மக்களும் சேர்ந்து வாழ்றாங்க வந்து. ஆனா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரே விதமான பார்வை இருக்கு. அதனால வந்து இத அந்த அமைச்சர் செய்யற வேலை இருக்குதுல்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சியா கூட பார்க்கலாம் வந்து.
டெல்லியில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வரலாற்று ஆய்வுகளுக்கான பேராசிரியர் MSS பாண்டியன். அடுத்து பாகிஸ்தான் தொடர்பான செய்தி ஒன்று. மொஹஞ்சதாரோ பாரம்பரிய இடத்தின் ஒரு பகுதியில் பாகிஸ்தான் மக்கள் கட்சி கலாச்சார விழா ஒன்றை நடத்த ஏற்பாடுகள் செய்திருப்பதை தடுக்குமாறு அந்த நாட்டின் பாரம்பரிய சின்ன பாதுகாப்பாளர்கள் யுனெஸ்கோ அமைப்பை கூறியிருக்கிறார்கள். இதுபற்றி பிபிசியின் ஷாஜப் ஜெயலானி வழங்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
அதிகாரப்பூர்வமான கலாச்சார விழா ஒன்றுக்கான மேடையின் இறுதிக்கட்ட நிர்மாண வேலைகள் நடக்கின்றன. உலகின் மிகவும் புராதன அகழ்விடமாக கருதப்படுகின்ற மொஹஞ்சதாரோ நகரின் சிதைந்து போன இடத்தில் இந்த விழா நடக்க இருக்கின்றது. களிமண்ணால் ஆன சுவர்களை கொண்ட இந்த அகழ்விடம் மிகவும் நூதனமாக கவனமாக பராமரிக்கப்பட வேண்டிய இடமாக இருக்கின்றது. உப்பு அரிப்பும் மோசமான காலநிலையும் இதனை பாதுகாப்பதற்கான பணியில் பெரும் சவால்களாகும். சிந்துவெளி நாகரிகத்தின் மையமாக இந்த நகரம் ஒரு காலத்தில் இருந்தது. நீர் மற்றும் கழிவகத்தல் தொகுதி மற்றும் வீதிகள் இங்கு சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. உரிய வகையில் பராமரிக்கப்படாவிட்டால் இந்த நகரம் முற்றாக அழிந்துவிடும் என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் அஞ்சுகின்றார்கள். இந்த பண்டைய நகர எச்சங்கள் அதிகாரிகளின் கவலையினத்தால் ஏற்கனவே நிறைய பாதிக்கப்பட்டுவிட்டன. தெற்கு சிந்து மாகாணத்தை ஆளுகின்ற கட்சியின் இளம் தலைவரான பிளாவல் பூட்டோ சர்தாரி இவை எல்லாவற்றையும் தான் மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். அண்மையில் ராணுவம் ஆட்சியை கையேற்பது போன்ற பாவனை செய்கின்ற ஒரு விளம்பரத்தில் முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரியின் மகனான இவர் ஒரு கலாச்சார அவசர நிலையை பிரகடனம் செய்தார். நான் ஒரு அவசர நிலையை பிரகடனம் செய்கின்றேன். எமது பாரம்பரியம் மற்றும் தொல்லியல் இடங்களை பாதுகாக்க அவசரமான சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்தாக வேண்டும் என்றார் அவர். தனது இருவார கால விழா பாகிஸ்தானின் தொல்லியல் இடங்கள் குறித்த உலக கவனத்தை ஈர்க்க உதவும் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் மொஹஞ்சதாரோ அகழ்விடத்தில் இந்த விழாவை நடத்துவதற்கான அவரது திட்டம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த ஏற்பாடு பொறுப்பற்றது, உரிய வழியில் பயன் தராதது என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். இது இந்த புராதன இடத்தின் எச்சங்களை சேதப்படுத்தும் என்றும் புராதன இடங்களை பராமரிக்கும் சட்டங்களை மீறும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அதிகாரிகள் வேறு மாதிரி கூறுகின்றார்கள். நாங்கள் அந்த கட்டிட மிச்சங்களின் மீது ஏதும் பிழையாக செய்யவில்லை, எல்லாம் சரியாகத்தான் செய்யப்படுகின்றன. எம்மை பொறுத்தவரை இந்த விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. இது குறித்த எந்த சட்டமும் மீறப்படவில்லை, எந்த தப்பும் நடக்காது என்கின்றார் ஒரு அதிகாரி. தற்போதைக்கு அந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இந்த கலாச்சார நிகழ்வை மிகவும் பிரமாண்டமாக நடத்துவதன் மூலம் அது குறித்த சர்ச்சைகளை வென்றுவிடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள்.
பிபிசியின் ஷாஜிப் ஜலானி அவர்களின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம் சீவகன்.
ஆம், முதலில் சென்னையில் இருந்து எழுதுகின்ற சாசி ராஜகோபாலன் நமது இணையதளம் குறித்த ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். நான் விருப்பத்தோடு பார்க்கும் தளம், நானே பலமுறை பேட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இது வெறும் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை மையப்படுத்துவதாக மாறியிருக்கின்றது என்று அவர் குற்றம் சாட்டுகின்றார்.
ராஜகோபாலன் அவர்களுக்கு நன்றி. இந்த இணையதளம் பொதுவாக இந்திய இலங்கை தமிழ் பிரச்சனைகளை மட்டுமல்லாது உலக செய்திகளையும் தமிழில் வெளியிடும் ஒரு இணையதளம். பிபிசி உலக சேவையின் ஒரு அங்கம் தமிழோசை. எனவே இதில் பிராந்திய பாகுபாடெல்லாம் கிடையாது. அன்றாட செய்திகளின் முக்கியத்துவம் அறிந்து செய்திகளை தருகிறோம். தொடர்ந்து நமது இணையதளத்தை பார்த்து வருபவர்களுக்கு இது நிச்சயம் விளங்கும். எனினும் உங்களது கருத்துக்கு நன்றி. சரி, இனி பிற கடிதங்களுக்கு செல்லலாம். சிவன்,
வீரப்பன் கூட்டாளிகள் மரண தண்டனை ரத்து குறித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேட்டி பற்றி எழுதுகின்ற காங்கேயம் நேயர் பி நந்தகுமார், வீரப்பன் கூட்டாளிகள் உட்பட 15 பேரின் மரண தண்டனையினை செவ்வாய்க்கிழமை அன்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது தொடர்பாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்த கருத்து அவரின் அரசியல் ஆதாயத்துக்கே. 137 நாடுகளில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும் அதைப்போல இந்தியாவிலும் ஒழிய வேண்டும் என்கின்றார். மரண தண்டனை ஒழிக்கப்பட்ட நாடுகளில் கடுமையான குற்றங்கள் நடைபெறுவதில்லையா? மரண தண்டனை என்று ஒன்று இல்லாமல் போனால் நாட்டில் அயோக்கியர்களின் வரிச்செயல் அதிகரிக்கும் என்பதே எனது கருத்து என்று அவர் எழுதியிருக்கின்றார்.
திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மூக்க அழகிரி கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து அவருடன் பிபிசி தமிழோசை கண்ட பேட்டி பற்றி பல கடிதங்கள் வந்திருக்கின்றன. அவற்றில் முதலில் பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன் எழுதும் மின்னஞ்சலில், கருணாநிதியின் சுயநலமும் தன் குடும்பத்துக்காக பொதுமக்கள் நலனை காவு கொடுத்து கெடுத்த ஊழ்வினையும் இன்று அவரையே திருப்பி அடிக்கிறது. எத்தனையோ நிறுவனங்களில் உள்புகுந்து குழப்பத்தை விளைவித்து ஆதாயம் அடைந்தவர் இன்று தன் ஊழ்வினை தன்னை சுடும் பொழுது செய்வதறியாது திகைக்கிறார். முத்தமிழ் அறிஞர் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் கருணாநிதி தன்வினை தன்னை சுடும் என்ற முதுமொழியை அலட்சியப்படுத்தியதால் வந்த வினை இது என்கிறார்.
கனடா நேயர் சரோவர்ணன் எழுதும் மின்னஞ்சலில், உலகத்தில் நடக்கும் எத்தனையோ முக்கியமான செய்திகளை வெளிச்சத்துக்கு வர நேரமில்லாமல் தடுமாறுகின்ற பொழுது திமுகவில் கருணாநிதியினதும் அழகிரியினதும் மோதல் செய்தியாக வருவது ஒரு விதத்தில் எரிச்சலாக கூட இருக்கின்றது. வீட்டுக்கு வீடு வாசல்படிதான் என்றாலும் அரசியல் தலைவராக பல ஆண்டு காலம் இருந்த கருணாநிதியால் பிள்ளைகள் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாமல் தடுமாறி இப்படி ஊடகங்களில் குடும்ப பிரச்சனையை பகிரங்கப்படுத்தும் நிலையில் இருப்பதை பார்க்கின்ற பொழுது இவர் கட்சி அங்கத்தவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் பல கோடி தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகின்றார் என்ற கேள்வி எழுகின்றது என்று இருக்கின்றார்.
இதே பிரச்சனை பற்றி எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், இவர்களால் குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கும்பொழுது ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலனை எப்படி கவனிப்பார்கள்? தமிழ்நாட்டை திமுக அதிமுக இரு கட்சிகளுமே அழித்துவிடும் போல் இருக்கிறது என்கிறார்.
இலங்கையில் மலையக பகுதியில் கல்வித்தரம் குறித்த பேட்டி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெளியிருக்கின்ற கனடா நேயர் பிரதீஷ்குமார் சுப்பிரமணியம், இலங்கையின் மலையகத்தில் மக்கள் வயிற்றை கழுவிக்கொள்ள உதவும் கல்வி கூட தரப்படுவதில்லை. இலங்கையின் மற்ற பகுதிகளில் கிடைக்கின்ற கல்வித்தரம் கூட அங்கு கிடையாது. மற்ற பகுதிகளிலும் வெறும் வயிற்றை கழுவிக்கொள்ள உதவும் கல்வி மாத்திரமே கிடைக்கின்றது. இந்த கல்வி முறையால் ஒரு பயனும் கிடையாது. ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு இந்த கல்வி முறை இட்டு செல்லாது என்று இருக்கின்றார்.
ஆசியாவிலேயே இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் கல்வி அறிவில் குறைந்து விளங்குகின்றன என்ற யுனெஸ்கோ அறிக்கை பற்றி ஃபேஸ்புக்கில் எழுதும் பாரிஸ் நேயர் பிரதீப் ராஜ் சந்திரராஜா, இந்தியா வல்லரசாகிவிட்டது என்று கூறிக்கொள்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிறார்.
இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை குறித்து சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவித்திருக்கின்ற சுவிட்சர்லாந்து நேயர் சத்தனாக கரண சிந்து, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல் அனுமதிக்கப்படக்கூடாது என்று இருக்கின்றார்.
வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் இலங்கை அரசு தனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறியிருப்பது பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, முதலில் வடமாகாண தேர்தல் நடத்தப்பட்டதே இந்தியாவின் அழுத்தம் காரணமாகத்தான் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் இதெல்லாம் கிடைக்காது என்று தெரிந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தேர்தலில் நின்று வென்றனர். ஒருவேளை சர்வதேச அழுத்தத்தால் கிடைக்கும் என்று நம்பியிருக்கலாம். இப்பொழுது கிடைக்கவில்லை என்ற நிலையில் இந்தியா உதவ வேண்டும். ஆனால் இந்தியா உதவப் போவதில்லை. எனவே பிரபாகரன் வழிதான் சரியானது என்ற முடிவுக்கு விக்னேஸ்வரன் கடைசியில் வரலாம் என்கிறார்.
ஜெயலலிதா மீதான வருமான வரி கணக்கு குறித்த வழக்கு பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற வேலூர் காட்பாடி நேயர் சாரதி ராதாகிருஷ்ணன், இது 17 ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு வழக்கு. நாவல் தொடர்கதை போலே ஆகிவிட்டது. இதற்கான தீர்ப்பு சந்தைகளில் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுவது போன்ற கதைதான். மக்களும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று இருக்கின்றார்.
டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு காங்கிரசின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருப்பது பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, காங்கிரஸ் ஆதரவுடன் கடந்த காலங்களில் அமைந்த சரண்சிங், சந்திரசேகர் மற்றும் குஜராத் ஆட்சிகளின் நிலையை பற்றி கேஜ்ரிவால் மறந்துவிட்டார் போல் தெரிகிறது. அரசியலை சுத்தம் செய்ய தொடப்பக்கட்டை சின்னத்துடன் வந்து வெற்றி பெற்ற கேஜ்ரிவால் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது தவறு, இவரது ஆட்சி நீடிக்காது என்கிறார்.
பர்மிய தமிழர்கள் தொடர் குறித்து எழுதுகின்ற ஆரிப்பாளையம் நேயர் ஜி ராஜேந்திரன், நிகழ்ச்சி மிகவும் அருமை. பர்மாவுக்கே நேரில் சென்று பார்த்தது போல இருந்தது. தமிழ்நாட்டரசு எல்லை கடந்து வாழும் தமிழர்களுக்கு கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இவற்றை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று இருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.